நல்ல ஆண்டவரே, இந்த நாளைக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கத்தில் இருந்து இதுவரைக்கும் உடைய பிரச்சனை எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. எல்லாரும் எங்கள் சமூகத்தில நாங்கள் படிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
திருப்பிக் கொள்ளுங்கள், ரோமர் கடிதத்தின் நிருபம் 3வது அதிகாரம். ரோமர் கடிதத்தின் நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம்.
எல்லாரும் பாவம் செய்து தேவை மகிமையற்றவர்களாகி,
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகி, எல்லாரும் நாம் என்ன செய்தோம்? பாவம் செய்தோம். நாம் எல்லாரும் அநியாயம் செய்தோம். நாம் எல்லாரும் அக்கிரமம் செய்தோம். இதை தவிர்க்க முடியாது. இதை யாரும் இல்லை என்று சொல்லி சொல்ல முடியாது. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? பாவிகளாக இருக்கிறோம், பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது? உலகத்தில் இருக்கிற ஜனக்கூட்டம் என்ன செய்கிறார்கள்? பாவத்திற்கு பரிகாரம் தேடி ஓடிக்கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என் சந்ததியினுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய அக்கிரமங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்ட ஜனம் இப்பொழுதும் இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்கள் ஆனோம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனுஷன் தேவனை பகைக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனையும் நேசித்து பாவத்தையும் நேசிக்க முடியாது. தேவனையும் விரும்பி பாவத்தையும் விரும்ப முடியாது. ஆனால் உலகம் என்ன செய்கிறது? ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனையும் விரும்புகிறார்கள், பாவத்தையும் செய்கிறார்கள். இன்றைக்கு நல்ல நாள், இன்றைக்கு தேவனோடு இருப்போம், நாளைக்கு பாவம், தேவனை விட்டுவிட்டு இருப்போம் என்று சொல்லி ஜனம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். நாம் பாவம் செய்கிற பொழுது தேவன் நம்மளை விலகி போகிறார். வேதம் சொல்லுகிறது, நாங்களே தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே தேவன் வாசமாயிருக்கிறார், நமக்குள்ளே தேவன் ஜீவிக்கிறார். ஆனால் பாவம் செய்கிற பொழுது தேவன் எங்களை விட்டு விலகி போகிறார். நாம் எல்லாரும் பாவம் செய்தோம், அதை மறுக்க முடியாது. நாங்கள் ஆதியாகமத்திலே 3வது அதிகாரத்திலே பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, முதலாவது மனிதன் பாவம் செய்ததன் நிமித்தமாக தேவ சமூகத்தை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். அதுதான் இந்த பூமியினுடைய, இந்த ஜனக்கூட்டத்தினுடைய எல்லாவித காரியத்தையும் முடிவு செய்தது என்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சொல்லி நான் நம்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆதாம் ஏவாள் யார் என்று சொல்லி உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆதாம் ஏவாளை குறித்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஜனம் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய சமூகத்தில் இருந்தவர்கள், தேவனோடு வாழ்ந்து வந்தவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்கள், தேவனோடு முகமுகமாய் பேசியவர்கள், தேவனிலே அன்பு கூர்ந்தவர்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை ருசி பார்த்தவர்கள். எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ அப்பொழுது தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள். ஐயா, நீ பாவமும் செய்து கொண்டு தேவனை சிநேகிக்க முடியாது. நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாய் இருக்கலாம், நீ பாவம் செய்து கொண்டு தெய்வத்தை சிநேகிக்க முடியாது. தெய்வம் ஒன்று, அநியாயம் செய்து கொண்டு தேவனை சிநேகிக்க முடியாது. நீ அக்கிரமம் செய்து கொண்டு நீ தேவனை சிநேகிக்க முடியாது. யோ இதுதானையா சிறுபிள்ளையில இருந்து இன்று வரைக்கும் போதிக்கப்படுகிறது, இன்றைக்கும் டீச் பண்ணப்படுகிறது. பாவம் செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது கிடையாது. அநியாயம் செய்கிற நீ, உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிற நீ, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற நீ தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம். பாவம் செய்ததோடு இருந்துவிட்டால் போதாதா? ஆனால் நாம் இழக்க கூடாதது ஒன்றை இழந்து விடுகிறோம். தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆளிகை. திருப்பிக் கொள்ளுங்கள், லாதியாகமம் 3வது அதிகாரத்திற்கு இருக்கா? அதுல 9வது 10வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான்.
பாவம் செய்கிற மனுஷன் மனிதனுக்கு முன்பாக ஒளிக்கிறானோ இல்லையோ, தேவனுக்கு முன்பாக, சர்வ வல்லவருக்கு முன்பாக, அதிகாரமுடையவருக்கு முன்பாக, பரிசுத்தருக்கு முன்பாக ஒளித்து நின்றுதான் ஆக வேண்டும் ஐயா. இன்றைக்கு நமக்கு முன்பாக எவரும் நின்று விடலாம், பரிசுத்தவான்கள் என்று சொல்லி, தர்மகர்த்தாக்கள் என்று சொல்லி, தர்மம் செய்கிறவர்கள் என்று சொல்லி, நல்லவர்கள் என்று சொல்லி, நீ யாரும் நிற்கலாம். ஆனால் பரிசுத்தருக்கு முன்பாக உன்னாலே நிற்க முடியாது. ஆதாம் பாவம் செய்த உடனே அவன் தன்னை கொண்டு போய் ஒழித்து விட்டான். இவர் யார் தெரியுமா? முதலாவது கிறிஸ்தவன். யார் தெரியுமா? முதலாவது தேவனுடைய பிள்ளை. யார் தெரியுமா? தேவன் அன்பாக உருவாக்கின தேவனுடைய மகன். என்ன செய்கிறார்? பாவம் செய்த உடனே தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடிப்போய் ஒழித்துக் கொள்ளுகிறார்கள். ஏலாத கட்டமண்டு ஒரு இடம் வருகிற பொழுது கிறிஸ்தவர்கள் ஒழிக்கிறதை வேதத்திலே நாம் கண்டுகொள்ளலாம். முடியாது, தவறாயிட்டது, ஏலாது என்கிற உடனே தேவனை விட்டு ஒழித்து ஓடுகிற ஒரு கூட்டத்தாரை வேதத்திலே கண்டுகொள்ளலாம். ஆனால் பாவம் செய்தவர்கள், தேவனுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் தேவனை விட்டு ஒழித்துக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐயா, ஏதேன் தோட்டம், அது தேவனுடைய முதலாவது சபை. இருவராக இருந்து அங்கே தேவனோடு உறவாடி வந்தார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனோடு உறவாடி வந்து கொண்டு இருந்தார்கள். திடீரென்றோ பாவம் அவர்களை மாற்றிவிட்டது. தேவ மகிமையை இழந்து விட்டார்கள். தேவ பிரசன்னத்தை இழந்து விட்டார்கள். தேவ ஒளியை இழந்து விட்டார்கள். தேவனை இழந்து விட்டார்கள். ஒழித்திருக்கிறார்கள் ஐயா. நானும் நீயும் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம். தேவ சபையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனோடு இதுவரைக்கும் உறவாடி கொண்டு வருகிறோம். தேவனுடைய மகிமையை எத்தனை பேர் நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி, நீ உனக்கு, நான் எனக்கு ஆராய்ந்து தேவ சமூகத்திலே நிறுத்தப்பட வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே தேவனுடைய சமூகத்திலே 7 சபைகளுக்குள்ளே உலாவி வருகிறார். நாம் ஆராதிக்கிற பொழுது தேவன் மத்தியிலே வந்து விடுகிறார். நம்முடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்த நம்முடைய ஆராதனையை கணக்கெடுக்கிற தேவன். ஆதாமும் ஏவாளும் என்ன செய்கிறாங்க? பாவம் செய்த உடனே ஒழித்துக் கொண்டார்கள் ஐயா. பாவம் செய்த உடனே நாளைக்கு 4 பேருக்கு சும்மா சாப்பாடு கொடுத்தா உன் பாவம் போகும் சொல்லி கனவுல நினையாத. அந்த காலம் தமிழ்ல சொன்னா மலையேறி செய்யா. நாம் நிற்கிற காலம் தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய், தேவ அன்பை இழந்தவர்களாய், தேவனை தெரியாத ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ளே நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் தெரியுமா? பாவத்தின் நிமித்தமும் அந்நியாயத்தின் நிமித்தமும் ஜனங்கள் தெய்வத்தை காணாத ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து செல்லுகிறார்கள். பாரம்பரியங்கள், வழக்கமான காரியங்கள், வளமையான காரியங்களை செய்து ஜனங்கள் அழிந்து கொண்டே போகிறார்கள். ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்திலே தான் ஐயா இருந்தார்கள். எப்படி ஒரு சபையிலே நின்று ஆராதிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், எப்படி ஒரு சபையிலே தான் அவர்களும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். தேவன் வருகிறார், தேவன் போகிறார், தேவன் பேசுகிறார், தேவன் உறவாடுகிறார். திடீரென்று ஒரு சம்பவம், பாவம் செய்தேன், தேவ மகிமையை இழந்தேன், தேவ பிரசன்னத்தை இழந்தேன், தேவ பரிசுத்தத்தை இழந்தேன், தேவனை இழந்து விட்டேன். ஐயா, இதுவரைக்கும் ஆதாமும் ஏவாளும் தேவனை தேடி போனார்கள். இதுவரைக்கும் நானும் நீயும் என்ன செய்தோம், சபையை தேடி வந்தோம். இதுவரைக்கும் நானும் நீயும் ஆராதனையை தேடி வந்தோம். ஆதாம் ஏவாளுக்கு திடீரென்று சம்பவம் என்ன தெரியுமா? என் இயேசு, என் ஆண்டவர் திடீரென்று அவர்களை தேட வேண்டிய நிலைமைக்குள்ளே வந்தது. ஏன் தெரியுமா? அவர்கள் பாவம் செய்ததன் நிமித்தமா, அவர்கள் அநியாயம் செய்ததன் நிமித்தமா, அவர்கள் அக்கிரமம் செய்ததன் நிமித்தமா, அவர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டதன் நிமித்தமா என்ன நடந்தது? தேவன் தேடுகிறார், தேவன் தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கப்பா இருக்கிறார்? ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு காலமும் எனக்கு இந்த இந்த இடத்தில் நின்று இப்படி இப்படி செய்வேன், ஆனால் இன்றைக்கு உன்னை காணவில்லையே. குடும்பமாக ஒழித்துக் கொண்டீங்களே, ஏயா என்று சொல்லி ஆண்டவர் தேடுகிறார் இல்லையா? ஐயா, நாம் இன்றைக்கு ஆராதிக்கிறோம், தேவனோடு உறவாடுகிறோம், தேவனின் சமூகத்திலே நிற்கிறோம், ஆனால் நாம் எத்தனை பேர் தேவ மகிமை இழந்தவர்களாய் நிற்கிறோம். வருகிறோம் போகிறோம், ஆதாமும் ஏவாளையும் போல வருகிறோம் போகிறோம், ஆனா இங்கே ஒழித்துக் கொண்டது. நாம் இங்கே ஒழித்துக் கொண்டால் நமக்கு தெரியாது, ஆனால் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாக ஒழித்துக் கொள்ளவே முடியாது. ஒரு இடத்துல வேதனை, ஆண்டவரே நான் பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கே நீர் இருக்கிறீர். ஆண்டவரே நான் எங்க போனாலும் நீ அங்கே இருக்கிறீரே. ஆண்டவரே இன்றைக்கு நாம் ஆராதனையில் இருக்கிறோம், தேவனுடைய மகிமை எவ்வளவு தூரத்துக்கு நம்மை மூடி இருக்கிறது, எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய மகிமையில நாம் விளையாடுகிறோம். ஆதாமும் ஏவாளும் தேவ சமூகத்தை விட்டு விலகினார்கள். திருப்பிக்கொள்ளுங்கள், ஏசாயா 60 அதிகாரம், ஏசாயா 60 அதிகாரம் 1 வசனத்தை 2-3 வாசிங்க.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும்.
இங்க பாருங்க, ஆதியாகமத்தில் என்ன நடந்துருச்சு? தேவனுடைய மகிமை இழந்து போய் ஒரு கூட்டம். ஆதியாகமத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்ன? தேவனுக்கும் ஜனத்துக்கும் ஒரு மதில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தில் ஒரு காரியம் நடந்தது, என்ன? அவர்கள் தேவன ஒளியாகிய தேவனை பொறித்து விட்டார்கள், மகிமை இழந்து விட்டார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த தொடர்பை முறித்து விட்டார்கள். காரணம் பாவம். தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிற மனிதன் கிடையாது. என் பாவத்தை ஒத்துக்கொள்றது நாம் கிடையாது. உன் பாவத்தை ஒத்துக்கொள்றதுக்கு உன்னால முடியாது. ஆனால் இங்க பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது எங்க? நீ இழந்து போனிய ஒரு ஒளிய, ஆதியாகமத்தில் நீ இழந்தியே அந்த ஒளி. அது திரும்ப, இது தீர்க்க தரிசன வார்த்தைகள், இது தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட ஏசாயா தீர்க்க தரிசி, தீர்க்க தரிசன ஒரே பரம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்பவும் வந்து உனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை திரும்பவும் ஏற்படுத்த அங்க உனக்கு ஒளியாகிய தேவன் திரும்பமாய் கொடுக்கப்படுகிறார். எலும்பு பிரகாஷ் என்ற வார்த்தைக்கு பல வடிவங்கள் கொடுக்கிறார்கள், அல்லாவிட்டால் கொடுக்கலாம். எலும்பு பிரகாஷ் என்று சொல்லி சொன்னா இந்த காலகட்டத்தில் தேவனுடைய வல்லமையை பெற்று தேவ ஊழியர்களாக வல்லமையாக பயன்படுத்தப்படுத்திக் கொண்டு இருக்கிற ஊழியர்களை நாம் தேவனுடைய வல்லமையினாலே பிரகாசிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கருத்து கொடுக்கிறோம். அது சரி. இன்னைக்கு பெனியின் போன்ற ஊழியக்காரர்கள், மயிலாட் பொங்கை போன்ற ஊழியர்காரர்கள், கட்டளை கூர்மனை போன்ற ஊழியக்காரர்கள், இப்படியான வல்லமையான ஊழியர், எனக்கு தெரியாத அநேக ஊழியர்கள், அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? இவர்கள் எழும்பி பிரகாசிக்கிறார்கள். சரி, ஆனால் நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை விளங்க விரும்புகிறேன், விளக்க நான் விரும்புகிறேன். நான் எலும்பு பிரகாசிக்கணும், அல்லாவிட்டால் பிரகாசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னா உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்திலே தேவன் எண்ணத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த காரியத்திலே நீ 100% தேவனுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிற பொழுது தேவன் உனக்கு கொடுத்த அந்த காரியத்திலே நீ பிரகாசிக்கிறாய். விளங்குகிறதா என்ன சொல்றேன்னு சொல்லு. நாம் நமக்கு கொடுக்கிற காரியத்திலே பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது. எலும்பு அந்த அதுக்கு எபேசியர் 5:14 வாசிங்க. எபேசியர் 5:14
ஆதலால் தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார்.
தூங்குகிற நீ எழும்பையா, முதல்லயோ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது 1000 காரியம். உன் கையில தேவன் கொடுத்திருக்கிற காரியத்திலே நீ அத்தனைத்தனமா இருந்து கொண்டு இருந்து எலும்பு பிரகாசிக்கிறவர்களை பார்த்து அவர்கள் எலும்பு பிரகாசிக்கிறார்கள். தேவ ஊழியர்கள் அவர்கள் தேவன் கொடுத்தது என்று சொல்லி உன்னையே ஏமாத்திக் கொண்டு இருக்கிறார். ஐயா, நாம முந்தி இந்த இப்படி இப்படி கதரை வாங்கல் அடுக்கிறது, கூட்டுறது, இந்த காரியம் எல்லாம் செய்யறது இல்லையா? ஆனா அது செய்யறதுல எங்களுக்கு, எனக்கு என்ன பொறுத்தல, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏதோ இந்த சபையுடைய பொறுப்பெல்லாம் எந்த கையில தான் இருக்கிறது போல நின்று கதிரி அடிக்காது. கதிரி அடிக்கினாலும் அது ஒழுங்க அதுல எல்லாம் இருக்கணும். எனக்கு என்னுடையதுல இந்த ஜேமங்காரன் அப்படித்தான் செய்வாங்க இல்லையா? இங்க இருந்து 4 கதிரி, அங்க இருந்து 4 கதிரி. எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அது திருப்தியே கிடையாது. ஆராதனை நடந்து கொண்டு இருக்கல 2 கதிரி எடுத்து போட்டா வர்றோம் எல்லாம் அது ஒழுங்கா இருக்கணும். என்னுடைய என்னுடைய மண்டையில் ஓடுறது இதுதான். கண்டுகின்ற விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது இல்ல. ஏன் தெரியுமா? நமக்கு கொடுத்த காரியத்துல நாம என்ன செய்தது தெரியுமா? சரியா செய்ய, சரியா செய்ய, கூட்டுறதா இருந்தாலும் அதுல என்னுடைய 100% இருக்கணும். இல்லைன்னு நீ உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் அந்த பிரகாசத்தின் இடத்துக்கு வரல. எலும்பு பிரகாசிப்பது என்பது பல விதத்திலே பார்க்கக்கூடியது. ஒரே விதத்திலே பார்த்துக்கிட்டு அங்கேயே இருக்க வேண்டியதுதான். நீ பிரகாசிக்க இடமே கிடையாது. உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியத்திலையும் நீ பலன் பெற முடியாது. உனக்கு கொடுத்த காரியத்தில் நீ 100% எப்பொழுது செய்கிறியோ அப்பொழுது அந்த காரியத்தில் நீ பிரகாசிக்கிறார். விளங்குறதா? ஒரு சுவிசேஷகன் தன்னுடைய ஊழியத்திலே இன்னொரு விதத்தை கொடுத்து அவன் அதுல பிரகாசிக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு ஜப வீரன் தன்னுடைய ஜபத்திலே அவன் நூறு விதத்தில் இருக்கணும். அதான் பிரகாசம். பிரகாசிக்கிறவர்கள் அல்லாவிட்டால் 10,000 பேருக்கு முன்பாக நின்று ஊழியர்களை பார்த்து நீ உன்னை ஏமாத்திக்கல. நாம என்ன செய்கிறோம் தெரியுமா? எலும்பு பிரகாசி, எலும்பு பிரகாசி என்று சொல்லி வசனங்களை எல்லாம் நல்லா வாசித்து நாங்கள் ஜபம் பண்றோம். எலும்பு பிரகாசி என்று சொல்லி நாம என்ன செய்கிறோம்? பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். ஆனா உனக்கு 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 எனக்கு எனக்கு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்திலே நாம் எலும்பு பிரகாசிக்கிறோமா? எலும்பு பிரகாசிக்கிறோமா? ஐயா இழந்துட்டாய், ஆனால் திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல பிரகாசிப்பதற்கு முடிவெடு, அதுல பிரகாசிப்பதற்கு முடிவெடு. அதை விட்டுட்டு நாம தூங்கிட்டு இருந்தோம் சொல்லி சொன்ன உனக்கு இரண்டாவது சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டும் அதுல ஒரு பிரயோசனம் இல்லாம போயிருது. எலும்பு பிரகாசி. அடுத்தது மல்கியா 4:2 வாசிங்கள். மல்கியா 4:2 வசனம்.
இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்நாள் அவர்களை சுட்டெரிக்கும்.
முன்பகத்தை திருப்பி வாசிங்க.
இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பரையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை என்ன செய்கிறதா? கர்த்தருடைய மகிமை என்ன செய்கிறது? நம்மேல உதிக்கிறது. கர்த்தருடைய மகிமை நம்மேல உதிக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 4:14 வாசிங்கள். 1 பேதுரு 4:14.
நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமை உள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார்.
கர்த்தருடைய மகிமை பொருந்திய கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? நமக்குள்ள தங்கி இருக்கிறார். ஆகையினாலே அவர்கள் அதனால உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது. உபத்திரவப்படுகிறது நமக்கு நல்லது. முதலாவது என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம நல்லா நித்திர கொள்றோம், நம்ம நல்லா உறங்கி போறோம். தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்த காரியத்தில் 100% செய்யாத படிக்கு நாம் என்ன செய்கிறோம்? இழந்து போகிறோம். இரண்டாவது தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா நல்லா உபத்திரவப்படுங்க, நல்லாக உபத்திரவப்படுங்க, நல்லாக உபத்திரவப்படுங்க. அதுக்கு நமக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை பாருங்க. ஆனால் மற்றவர்கள் நம்மளை துன்பத்துகிறதுனால யாரை அவர்கள் எதிர்க்கிறார்கள்? மகிமையின் ஆவியானவரை, கர்த்தருடைய ஆவியானவரை, தேவனுடைய ஆவியானவர்களை, ஆவியானவரை அவர் என்ன செய்கிறார்களாம்? எதிர்க்கிறார்கள். ஆனால் நம்மளை தான் துன்பப்படுத்துகிறார்கள் அவர்கள். சரி, ஆனால் மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஒளிக்கு வேதம் சமப்படுத்துகிறது, ஒளிக்கு வேதம் சமப்படுத்துகிறது. அந்த ஒளியை நீ திரும்ப தரித்துக்கொள், திரும்ப தரித்துக்கள். நாம் தேவனுடைய சமூகத்திலே தான் இருக்கிறோம், தேவனுடைய ஆராதனையிலே தான் இருக்கிறோம். ஆனால் மகிமையை இழந்தவர்களாய், தேவ வல்லமையை இழந்தவர்களாய், ஆதாம் ஏவாள் இருந்தது போல நாம் என்ன செய்கிறோம்? நம்மளை ஒழித்துக் கொள்ளுகிறோம், நம்மளை மறைத்துக் கொள்ளுகிறோம், நம்மளை தேவனுடைய சமூகத்திலிருந்து விலக்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் தேவன் தேடி வருகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எலும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இதில்
வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார்.
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் மகிமையுமாய் இருப்பார். இந்த வசனத்துக்கும் ஏசாயா 60 அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே வசனங்கள். அந்த 60 அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிச்சுட்டு திருப்ப 19 வசனத்தை வாசிங்க.
எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார்.
கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம், அவரே உனக்கு மகிமையுமா இருப்பாராம். எங்க தெரியுமா? எங்க தெரியுமா? இங்க ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60 அதிகாரத்தின் 1 வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லிச்சுன்னா, இந்த பூமியிலே நீ எழும்பு பிரகாசி, இந்த பூமியில நீ என்ன செய், எழும்பு பிரகாசி, உன் ஒளி உன் ஆண்டவரை உன் தேவனை தரித்துக்கொள், கர்த்தருடைய மகிமை உன்மேல் வருவதாக, தேவனுடைய மகிமை உண்மையில் வருவதாக. இப்ப 19 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இது எங்க தெரியுமா? அதை வாசிச்சுட்டு அடுத்தடுத்த வசனங்களை வாசி.
இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும்
18 வசனத்தில் வாசிங்க.
இனி கொடுமையும் தேசத்திலும் அழிவும் நாகமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதியென்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியனினி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துட்க நாட்கள் முடிந்து போம்.
ஓகே, இப்படியே வச்சுட்டு வெளிப்படுத்தல் 22 அதிகாரம், வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் கடைசி பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் அதுல 5 வசனத்தை வாசிங்க. அதுல இந்த வாசிங்க, அப்படியே
அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனும் வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள்.
அவர்கள் அதை விட்டுட்டு அப்படி 21 வசனம், 21 அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. 21 அதிகாரம் 23 வசனம்.
நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு.
ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இது ஓரளவுக்கு நீங்க விளங்கிக் கொள்ளுங்கன்னு நான் நம்புறேன். இது இந்த 19 வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை. சூரியனுக்கு தேவையில்லை, வெளிச்சமுனுக்கு தேவையில்லை, நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. எங்க தெரியுமா? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு பின்பாக எனக்கும் உனக்கும் கொடுக்கப்படுகிற புதிதான பூமி, அங்கே இந்த சூரியன் சந்திரன் வெளிச்சம் ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுது. அங்கே என்னுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என் தேவன், அவர் நித்திய நித்திய காலமாய் வெளிச்சமாக பிரகாசித்துக் கொண்டே இருப்பார். அவர் பிரகாசித்துக் கொண்டே இருப்பார். அவருடைய பிரகாசத்திலே களி கூறுகிறதுக்கு தான், களி கூறுறது தான் என்னுடைய உன்னுடைய வேலையாக இருக்கிறது. ஆனால் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நீ எழும்பி பிரகாசி, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியத்திலே, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியத்திலே நீ 100% கொடு. அதிலே எழும்பி பிரகாசித்து பிரகாசிக்க கற்றுக்கொள். அந்த காரியத்திலே எழும்பி பிரகாசிக்க கட்டுக்கள். அடுத்ததாக தேவனை, ஒளியாகிய தேவனை தரித்துக்கொள். உன் ஒளியை தரித்துக்கொள். நீ இழந்திருக்கலாம், நம் சபையிலே தான் இருக்கலாம், தேவனுடைய சமூகத்திலே தான் நிற்கலாம், ஆனால் தெய்வத்தை இழந்தால், தேவ மகிமையை இழந்தால் மற்றவர்களுக்கு தெரியாது. பாருங்க, மற்றவர் யாருக்கும் தெரியாது. பாருங்க, நாம் தேவனுடைய சமூகத்தையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்துட்டோம்னு சொல்லிச்சுன்னா மற்றவர்கள் சீக்கிரத்திலே கண்டுகொள்ள முடியாது. ஆனா இயேசுவை தரித்துக்கள், உன் ஒளியை திரும்பமாய் பெற்றுக்கள், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், மகிமையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவரை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா தேவனுடைய மகிமையை இழந்தே போயிருவோம். நாம் இன்றைக்கு எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் எங்கே நின்று கொண்டு இருக்கிறோம்? ஆதாம் ஒழித்து விட்டார், ஏவாள் ஒழித்து விட்டார், நானும் நீயும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ஒழித்து விட்டமா? அல்லாவிட்டால் தைரியமாய் வந்து போகிறோமா? அல்லாவிட்டால் தைரியமாய் செய்ததை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோமா? தேவனை இழந்து, தேவ மகிமையை இழந்து, தேவ வெளிச்சத்தை இழந்து, தேவ பரிசுத்தத்தை இழந்து தேவனுக்கு முன்பாக நிற்க யாராலும் முடியாது, எவராலும் முடியாது. ஆனால் நீயும் நானும் இன்றைக்கு தேவ சமூகத்திலே எப்படி நின்று கொண்டு இருக்கிறோம்? ஏதேன் தோட்டம் என்பது தேவனுடைய சபை, அதிலே ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடி கொண்டுதான் இருந்தார்கள். அங்கேயே அவர்கள் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்து தங்களை மறைத்து, தங்களை ஒழித்து, தங்களை தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போவார்கள் என்று சொல்லி சொன்னா இன்றைக்கு நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கு நீயும் நானும் எப்படி இருக்கிறோம்? தைரியமாய் வந்து போகிறோம். யாராவது ரோட்ல போறோம்னு போய் கிடைச்சு பாருங்க, எல்லாரும் தெய்வத்தை கும்பிடுவதற்கு ஓடுகிறார்கள். ஏன் வாழ்க்கை எப்படியா இருக்குது? உன்னுடைய சரீரம் எப்படியா இருக்கிறது? என் ஆண்டவர் சரீரத்தையே பார்க்கிறவர், ஆவியை பார்க்கிறவர், ஆத்மாவை பார்க்கிறவர், உன் உள்ளத்தை பார்க்கிறவர், உன் சிந்தனையை பார்க்கிறவர். ஆனால் ரோட்ல ஒரு கூட்டம் தெய்வத்தை நாடி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்திலே கேட்டு பாருங்க, நீ எப்படியா, நான் எப்படி இருக்கிறது? தெய்வத்துக்கு முக்கியம் இல்ல, அப்படி கடந்து செல்லுகிறார். போகிறோம் தேவனுக்கு, தெய்வத்துக்கு, தேவனுடைய நாமம் என்ற ஒரு பேர்ல ஏதோ செய்யறதை செய்து கடந்து செல்லுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் இல்லாமல் நீ செய்கிற எந்த காரியமும் தேவ சமூகத்திலே பேர்த்தியாகாது, ஆகவே ஆகாது. நாம் எப்படி இருக்கிறோம் நம்மளை ஆராய்ந்து பாருங்க. ஆதாமை போல, ஏவாளை போல நாமளும் மறைந்து போயிட்டுமா? அல்லாவிட்டால் இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற அடுத்த சந்தர்ப்பத்திலே உன் ஒளி வந்தது, உனக்கு தேவனுடைய வெளிச்சம் திரும்பமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பமாய் வந்திருக்கிறார். என்னுடைய காட்சி எப்படி தெரியுமா இருக்கிறது? ஆராதனையிலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்தா, தேவன் வந்தா, அவர் ஒவ்வொருவராக கடந்து போவார், அவர் ஒவ்வொருவராக கடந்து போவார், ஒவ்வொருவராக கடந்து போவார். ஆனா வஸ்திரத்தின் தொங்கலை பிடித்துக் கொள்ளுகிறவன் அவருடைய வல்லமையை திரும்பவும் பெற்றுக் கொள்வான். நீ பிடித்துக் கொள்ளேன்னு சொல்லி சொன்னா அவர் கடந்து கொண்டே போவார், அவர் கடந்து கொண்டே போவார். ஐயா, வேதம் சொல்லுகிறது விழுந்திருக்கிறவன் எழுந்திருப்பதில்லையோ? நான் ஒரு தவறு செய்துட்டா நாம் அந்த தவறிலேயே வாழ்ந்திருக்க கூடாது. நான் ஒரு பிழை செய்துட்டா அந்த பிழையிலேயே நீ நானும் வாழ்ந்திருக்க கூடாது. எழும்புறதுக்கு துணிந்து கொள், சீக்கிரமாக எழும்ப துணிந்து கொள். ஆதாமும் ஏவாளும் என்ன தெரியுமா செய்தாங்க? அவங்க பிழை செய்துட்டு எலும்ப துடிக்கல, அவங்க ஒழித்துக் கொண்டாங்க. அவங்க என்ன செய்துட்டாங்க? ஒழித்துக் கொண்டாங்க. ஆனா நீயும் நானும் இன்றைக்கு பிழை செய்யறது தவறுன்னு நான் சொல்லல, தவறு. ஆனா அந்த பிழையிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பது அந்த பிழையை விட தவறு. நாம் பிழை விடுகிறது சாதாரணமா, நாம் எல்லாம் மனிதர்களாக இருக்கிறோம். ஆனா உனக்கு திரும்ப கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? எலும்பு பிரகாசி, உன் ஒளி உனக்கு பக்கத்தில் தான் இப்ப நிக்கிற. அந்த மகிமையை திருப்ப எடுத்துக்க. உன் தேவன் உன்னைத்தான் சுத்திக் கொண்டு இருக்கிறார். அவர் உன்னை தேடித்தான் வந்தார். ஆதாமையும் ஏவாளையும் தேடி போன ஆண்டவர் உன்னையும் என்னையும் தேடி வரமாட்டாரா? உன்னையும் என்னையும் தேடி வரமாட்டார். நாம எல்லாம் என்ன தெரியுமா அண்டிக்கிறோம்? நாம எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள் பாவமே செய்யாதவர்கள், நாங்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அந்த டைரக்ஷன்லயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி வாழ்ந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா முடிவு பாரதூரமானதா இருக்கும், முடிவு பயங்கரமானதா இருக்கும். ஆகையினாலே ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய மகிமை நம் மேல உதிப்பதற்கு. நாம் எல்லாரும் பாவத்தை செய்து தேவனுடைய மகிமையை நாம் இழந்தோம். அல்லாவிட்டால் நாம் இன்னைக்கு நிற்கிற நிலைமையில பாவத்தை செய்து தேவனுடைய மகிமையை இழந்திருக்கலாம். ஆனால் திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப பெற்றுக்கொள், திரும்ப எடுத்துக்கொள், திரும்ப தேவனுடைய மகிமையின் வஸ்திரத்தினால் உன்னை மூடிக்கொள். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இப்படியே போனு சொல்லிச்சுன்னா பரிதாபமாய் போய்விடும், பரிதாபமாய் போய்விடும். எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் ஒதித்தது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா.